நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசி. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் போர்க்குற்றங்கள் புரிந்தவர்கள் என்று கூறி இலங்கை படையினர் சிலரின் படங்களை வெளியிட்டுள்ள பிரித்தானிய தமிழர் ஒன்றியத்தின் நடவடிக்கை குறித்து அவரது கருத்துக்கள்.
இது மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவதற்காக நாங்கள் மீடியாக்களுக்கு வழங்கியிருந்தோம். ஆனால் உண்மையில இது இந்த உண்மையான இதுக்கான சரியான ஆதாரங்களை வந்து நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் மனித உரிமை அமைப்புகளுக்கும் வந்து இப்ப நாங்கள் வழங்கி இருக்கிறோம்.
இது குறித்து இலங்கை ராணுவத்தின் கருத்துக்கள்.
Actually consider it as a joke. And also the objective of the websites maintained by the army is to get publicity. And these people are giving more publicity to us. It's in a way a good thing.
இலங்கையின் இறுதிகட்ட போரில் இந்தியாவின் பங்கு குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்க இந்திய உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது பற்றிய செய்திகள், இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான 5ஆம் கட்ட வாக்குப்பதிவுகள் தொடர்பான தகவல்கள் ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் நேயர்கள் முதலாவதாக கேட்க இருப்பது செய்தி அறிக்கை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சாதாத், விமல் சுக்கநாதன்.
யுக்ரைனுக்குள் ரஷ்ய துருப்புகளை அனுப்பும் உரிமை தனக்கு இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் அந்த உரிமையை தான் பயன்படுத்த வேண்டிய அவசியம் வராது என்று தான் நம்புவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கின்றார்.
Я напоминаю, что Совет Федерации России предоставил президенту право использовать
நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பில் மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வருடாந்த நிகழ்ச்சியில் தோன்றிய அதிபர் புட்டின், கிழக்கு யுக்ரைனில் பரவலாக நடந்த ஆர்ப்பாட்டங்களில் ரஷ்யாவின் பங்களிப்பு இருந்தது என்ற குற்றச்சாட்டை மறுத்தார். ஆனால் கிரைமியாவில் நடந்தவற்றில் ரஷ்ய படைகளுக்கு சம்பந்தம் இருந்தது என்பதை அவர் முதல் தடவையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் யுக்ரைனில் ஸ்திரத்தன்மை குலைய வேண்டும் என்பதற்காக பயங்கரவாத வலையமைப்பு என்று குறிப்பிட்டு அப்படியான ஒரு கட்டமைப்பை ரஷ்ய தலைவர் உருவாக்கி வருகிறார் என யுக்ரைனின் இடைக்கால பிரதமர் ஆர்செனி யாத்சென்யூச் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
உக்ரைன் நெருக்கடி பற்றிய பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம், உக்ரைன் ஆகியவற்றுக்கிடையில் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இந்த பேச்சுகள் தோல்வி கண்டால் ரஷ்யாவின் மீது புதிய ஏற்றுமதி தடைகள் அறிவிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. இதற்கிடையே பிரதர் விஷயத்திலே ரஷ்யர்கள் உக்ரைனுக்குள் நுழைவது பற்றி புதிய கட்டுப்பாடுகள் தமக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய விமான சேவையான ஏரோஃப்ளாட் தெரிவித்திருக்கிறது.
நைஜீரியாவில் 100 அல்லது அதற்கு மேற்பட்ட பள்ளி மாணவிகள் இஸ்லாமியவாத ஆயுததாரிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களால் கடத்திச் செல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் காணாமல் போன அந்த மாணவிகளின் பெற்றோர் சிலர் தம் பிள்ளைகளை தேடி தற்போது காட்டுக்குள் சென்றிருக்கின்றனர். நாட்டின் வடகிழக்கில் ஒதுக்குப்புறமான இடமொன்றில் இருக்கின்ற தங்கி படிக்கும் பள்ளியிலிருந்து கடந்த திங்கட்கிழமை இந்த மாணவிகள் கொண்டு செல்லப்பட்டிருந்தனர். பெற்றோர்கள் இறங்கியிருப்பது மிகவும் ஆபத்தான காரியம் என நைஜீரியாவில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். இந்த வருடத்தில் ஏற்கனவே போகோஹராம் இஸ்லாமியவாத ஆயுத குழுவினர் சிவிலியன்கள் பலரை கழுத்தை அறுத்து கொண்டிருக்கிறார்கள் என அவர் குறிப்பிடுகின்றார். இந்நிலையில் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து பேசுவதற்காக மாகாண ஆளுநர்களையும் மூத்த ராணுவ அதிகாரிகளையும் அதிபர் குட்லக் ஜோனத்தன் சந்திக்கின்றார்.
சிரியாவில் அரசாங்க படைகள் குளோரின் வாயு தாக்குதல் ஒன்றை நடத்தியிருப்பதற்கான ஆதாரங்கள் என்று தாம் கருதும் சில விவரங்களை சிரியாவின் ஆர்வலர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குளோரினால் நஞ்சுட்டப்பட்ட அறிகுறிகள் போல தென்படும் பாதிப்புகளோடு காணப்பட்ட இளைஞர்கள் 4 பேரின் உயிரை காப்பதற்காக மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கும் காணொளி காட்சிகள் இணையதளத்தில் ஏற்றப்பட்டிருந்தன. தலைநகர் டெமஸ்கஸுக்கு அருகே ஹரஸ்டா என்ற இடத்தில் நடந்ததாக கூறப்படும் இந்த தாக்குதல் காணொளி தனிப்பட்ட விதத்தில் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை.
காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்துக்காக கடலுக்கடியில் நடந்து வரும் தேடுதல் முயற்சி தீவிரமடையும் என மலேசிய போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தேடுதலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற சின்ன நீர்மூழ்கியானது முதல் தடவையாக கடல்மடியை வெற்றிகரமாக துழாவி தேடி திரும்பியிருக்கின்ற நிலையில் அமைச்சரின் இந்த கருத்து வந்திருக்கிறது. இந்த சிறிய நீர்மூழ்கி இதற்கு முன் 2 முறை அனுப்பப்பட்ட போது தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அதனால் முழுமையாக தேட முடிந்திருக்கவில்லை. தேடப்படுகின்ற கடல் பகுதியில் ஓரிடத்தில் நீர்பரப்பில் எண்ணெய் திட்டுக்கள் தெரிய அவை விமானத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவையா என்பதை ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர்.
உலகில் வேகமாக அழிந்து வரும் காண்டாமிருகங்களை காப்பாற்றும் நோக்கத்தோடு அவை வேட்டையாடப்படுவதை தடை செய்யும் உடன்படிக்கை ஒன்றில் தென்னாப்பிரிக்கா மொசாம்பிக்கும் கைச்சாத்திட்டுள்ளன. வேட்டையாடுதல் உட்பட வனவிலங்குகள் சம்பந்தமான இதர பல குற்றங்களையும் சமாளிப்பதற்காக இயற்கை பாதுகாப்பு பற்றிய பல விஷயங்களில் இரு நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த உடன்படிக்கை வலியுறுத்துகிறது. ஆப்பிரிக்க கண்டத்தின் வெள்ளை காண்டாமிருகங்களில் 90% தென்னாப்பிரிக்காவில் தான் காணப்படுகின்றன. அதேபோல அவற்றை விட அளவில் சிறந்தவையான அளவில் சிறியவையான கரமிர காண்டாமிருகங்களில் 40% தென்னாப்பிரிக்காவில் தான் வாழ்கின்றன.
முதலாவதாக இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கை போரின் பொழுது பொதுமக்களை கொன்று போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக இலங்கை இராணுவத்தினர் மற்றும் அதிகாரிகள் பலரின் புகைப்படங்கள் மற்றும் இதர பிற தரவுகள் அடங்கிய விவரங்களை பிரித்தானிய தமிழர் ஒன்றியம் என்ற அமைப்பு வெளியிட்டிருக்கின்றது. இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள விவரங்களில் இலங்கை இராணுவத்தினர் பலரது புகைப்படங்கள் மட்டுமல்லாமல் அவர்களது மனைவிகள் மற்றும் குழந்தைகள் குறித்த தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள தரவுகளை எங்கிருந்து பெற்றார்கள் என அந்த அமைப்பின் சேர்ந்த ஆலியன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இந்த தகவல்கள் உண்மையில நாங்கள் எப்படி எடுத்தாங்கள் என்றது இன்னைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அதை பற்றி தான் இன்னைக்கு நேற்று வரையும் யோசிச்சு கொண்டிருக்கணும்.
அதை தவிர இவர்கள் செய்திருப்பதாக கூறப்படுகின்ற குற்றங்கள் என்று நீங்கள் சொல்பவற்றுக்கு என்ன ஆதாரத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்?
எங்களுக்கு இதற்கான ஆதாரங்கள் நாங்கள் இது மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவதற்காக நாங்கள் மீடியாக்களுக்கு வழங்கியிருந்தோம். ஆனால் உண்மையில இது இந்த உண்மையான இதுக்கான சரியான ஆதாரங்களை வந்து நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் மனித உரிமை அமைப்புகளுக்கும் வந்து இப்ப நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அது சம்பந்தமாக அவர்கள் எங்களுடைய நேரடியான தொடர்புகளை கேட்டிருந்தார்கள். நாங்கள் நேரடியாக அவர்களிடமே இப்பொழுது சென்று இதற்கான ஆதாரங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.
அந்த ஆதாரங்களை நீங்கள் வந்து இப்பொழுது நீங்கள் புகைப்படங்களையும் பெயர்களையும் மற்ற தரவுகளையும் வெளியிட்ட நீங்கள் அந்த ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கலாமே?
ஆமா, நிச்சயம் நாங்கள் வெளியிடுவோம். ஏனென்றால் இன்றைக்கு இன்னும் அந்த விசாரணை வந்து முற்றுப்பெறவில்லை, முழுமையாக இல்லை இன்னும். அதனால நாங்கள் அதை கொஞ்சம் முழுமை பெற்றுக்கொண்டு வருகிற சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவற்றையும் எங்களோட மக்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வெளியில விடுவோம்.
இலங்கை இராணுவம் இது உங்க தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்களை இழைத்ததாக கூறி அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று நீங்கள் கூறும் அந்த படையினர் மற்றும் இலங்கை இராணுவ அதிகாரிகள் படங்களை நீங்கள் வெளியிட்டிருந்தால் அது ஒரு விஷயம். ஆனால் அவர்களது மனைவி, அவர்களது குழந்தைகள், குடும்ப உறுப்பினர்கள் என்று இந்த போரிலே நேரடியாக ஈடுபடாதவர்கள் படங்களையும் நீங்கள் பிரசுரிப்பது என்பது எந்த விதமான ஒரு எத்திக்ஸ் என்று சொல்வார்களே, ஒரு அறம் சார்ந்த நியாயத்திலும் அது சரியாக பொருந்தாது என்று உங்கள் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது. அது பற்றி உங்கள் கருத்து என்ன?
நிச்சயம் இது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் வைக்கப்படக்கூடிய விமர்சனமா தான் இருக்கும். ஆனபடியா அதை பற்றி நாங்கள் பெருசாக நாங்கள்
இது இலங்கை அரசாங்கம் மட்டுமல்ல சாதாரணமாக வெளியிலிருந்து பார்ப்பவர்களே கூட இராணுவம் செய்திருப்பதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் பற்றி நீங்கள் புகைப்படங்களை வெளியிடலாம். ஆனால் இராணுவத்தினரின் மனைவிகள் அல்லது குழந்தைகள் அந்த போரிலே அவர்கள் போர்க்குற்றங்களை செய்தார்களா, அவர்கள் மீது நீங்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சார யுத்தத்தில் அவர்களை ஏன் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்ற கேள்வியை மற்றவர்களும் தானே எழுப்புவார்கள். அது சரி என்று நினைக்கிறீர்களா?
இல்ல, நிச்சயம் வந்து சிங்கள சமூகம் வந்து இதை விளங்கிக் கொள்ள வேணும். தங்களுடைய பாரிய இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கள சமூகம் வந்து கண்ணை மூடிக்கொண்டுதான் பார்த்து கொண்டிருந்தது. அனைவருமே வந்து இனப்படுகொலையில ஈடுபட்ட இராணுவத்தினர்ல வந்து அரைவாசிக்கு மேற்பட்டோர் திருமணமானவர்கள். அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் தங்களுடைய கணவன்மார் இப்படியான ஒரு இனப்படுகொலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றதும் நிச்சயம் அவர்களுக்கு தெரிந்த ஒன்று. அவர்கள் அங்க இந்த படங்கள் எடுக்கப்படும் போது அவர்களை இராணுவத்த இடத்துக்கு கூப்பிட்டு அவைகளுக்கான சகல விருந்து விசாரம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தமிழ் இனத்திற்கு மீதான ஒரு பாரிய பட நகர்வுக்கு இவர்கள் புறப்பட போகிறார்கள் என்று சொல்லி அவர்களை கௌரவித்த பின்னர் தான் அவர்கள் படைக்கு வந்து பன்னிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள்.
கணவன் போருக்கு போகும்பொழுது மனைவி அதை வாழ்த்தி அனுப்பியிருக்கலாம் என்று நீங்கள் சொல்வதை ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொண்டாலும் குழந்தைகள் கூட அந்த மாதிரி செய்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
இல்ல, குழந்தைகளை நாங்கள் இதுல இவர்கள் வந்து தங்களுடைய மனைவி தங்களுடைய பிள்ளைகள் இதே மாதிரி தானே தமிழ் மக்களையும் பார்த்திருக்க வேணும், இவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேணும்.
அது சரி, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி புகைப்படத்தை வெளியிடுவது என்பது அவர்களை அச்சுறுத்துவதாகாதா? ஆபத்து வருகிறதோ இல்லையா, அவர்களது அந்தரங்க விஷயங்கள் பற்றி, அவர்களது புகைப்படங்கள், அவர்களது திருமணமான நாள், குழந்தைகள் பற்றிய விவரங்கள் போன்ற அந்தரங்க விஷயங்களை நீங்கள் வெளியிடுவது அவர்களது அந்தரங்க உரிமைகளை மீறுவதாகாதா?
இல்ல, அப்படி நாங்களே அப்படி யோசிக்கல. என்னன்னு சொல்லிச்சா, நாங்களுக்கு ஒரு பாலியல் ரீதியான செயற்பாடுகளை இந்த சிங்கள இராணுவம் செய்த நிறைய அட்டூழியங்களை சிங்கள இராணுவமே தங்களுடைய தங்களுக்கு சார்ந்த ஆட்களுக்கு ஊடாக வீடியோக்கள் எடுத்து கேமராக்கள்ல படம் பிடித்து அதுகளை எடுத்து இன்றைக்கு உலக நாடுகள்ல தமிழர்களை எப்படி எல்லாம் நாங்கள்
அவர்கள்
போட்டோ காட்டி கொண்டிருக்கிறாங்க.
ஒரு தவறு என்பது மற்றொரு தவறை நியாயப்படுத்தும் என்று நினைக்கிறீர்களா?
இல்ல, இது தவறு என்றதை நாங்கள் எதிர்ப்பா, இது வந்து தவறு இல்லை.
பிரித்தானிய தமிழர் ஒன்றியத்தின் இந்த முன்னெடுப்பு குறித்து இலங்கை இராணுவம் இன்று தமது தரப்பு கருத்துக்களை கொழும்பில் ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் அதன் பேச்சாளர் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். அவர் தெரிவித்த கருத்துக்களின் முக்கிய பகுதிகளை தொகுத்து தமிழில் தருகின்றார் விமல்
சொக்கநாதன்.
இலங்கை பாதுகாப்பு படையின் பல்வேறு துறைகளின் சார்பில் நூற்றுக்கு அதிகமான இணையதளங்கள் இயங்கி வருகின்றன. இந்த இணையதளங்களில் படைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் சிலரது படங்கள் ஏற்கனவே வெளியாகியிருக்கின்றன. எனவே அந்த இணையதளங்களிலிருந்து யார் வேண்டுமானாலும் அப்படியான படங்களை எடுக்க முடியும். அண்மையில் இலங்கை அரசாங்கம் சில தமிழ் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களை பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புள்ளவை என்று கூறி தடை செய்திருந்தது. எனவே அதற்கான எதிர்வினை அல்லது பழிவாங்கு நடவடிக்கையாகத்தான் இந்த படங்களை அவர்கள் பாதுகாப்புத்துறையின் இணையதளங்களிலிருந்து எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அவர்கள் ஏதோ இவற்றை தேடி கண்டுபிடித்து வெளியிட்டுள்ளதாகவே வெளியுலகத்துக்கு காட்ட விரும்புகிறார்கள் என்று கூறினார் இராணுவத்தின் பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியம். இந்த படங்களை அவர்கள் வெளியிட்டது பற்றி நீங்கள் கவலைப்படவில்லையா என்று செய்தியாளர்கள் கேட்டார்கள். அதற்கு ருவான் வணிகசூரிய பதிலளிக்கும் போது,
actually consider it as a joke, and also the objective of the websites maintained by the army is to get publicity, and these people are giving more publicity to us. It's in a way a good thing.
இல்லை, இது ஒரு சிரிப்புக்கிடமான விஷயமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். எமது பாதுகாப்பு தொடர்பான இணையதளத்தில் உள்ள எந்த தகவலும் ரகசியமானது அல்ல. பொதுமக்களின் பார்வைக்காக வெளிப்படையாக அவை இருக்கின்றன. இந்த படங்களை அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் விளம்பரத்துக்காகத்தான் நாங்கள் படையினரின் படங்களை இணையதளத்திலே வெளியிடுகிறோம். எனவே எங்கள் விளம்பர நடவடிக்கைகளுக்கு வேறு யாராவது உதவ முன்வந்தால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி தானே. எனவே நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? இது அவர்களுக்கு எம்மை பற்றி பேசுவதற்கு வேறு விஷயங்களே இல்லை என்ற சிந்தனை வறட்சியைத்தான் காட்டுகிறது என்று பதிலளித்தார் இலங்கை இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியம்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் விமல் சொக்கநாதன். இதனிடையே இலங்கையின் கிழக்கே பெருமளவிலான அரச நிலங்களை படையினர் தமது தேவைக்காக அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது உள்ளூர் மக்களிடையே பெரும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் நமது செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சீனன்குடாவை அண்மித்த வெள்ளைமணல் கடலோர பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணி விமானப்படையினரால் சுவேரிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு கிழக்கு சிங்கள அமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. விமானப்படையினரால் சுவேரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் காணியின் எல்லைகள் அடையாளமிடப்பட்டு முட்கம்பி வேலிகளும் போடப்பட்டு விமானப்படைக்கு உரியது என்ற அறிவிப்பும் அந்த பகுதியில் தற்போது காணப்படுகின்றது. குறித்த காணி பிரதேசம் ஏற்கனவே வெள்ளைமணல் பகுதி மக்களால் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. விமானப்படையின் இந்நடவடிக்கையினால் அம்மக்களின் வாழ்விடமும் வாழ்வாதாரமும் இழக்கப்படுவதோடு அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சுதந்திரமும் பறிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு கிழக்கு சிங்கள அமைப்பின் தேசிய அமைப்பாளரான அனுர பண்டார
கூறுகின்றார். ஜலநல பத்தியாக கிளம்பியானோம் பேனவாக்கி கராய்.
இந்த பகுதியில் 3,500 தொடக்கம் 4,000 ஏக்கர் என்ற அளவில் விமானப்படையினரால் காணி சுவரிக்கப்பட்டுள்ளது. அங்கு தற்போது இயந்திரங்களை பயன்படுத்தி குழாய்நீர் விநியோகமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் அந்த இடத்தில் விமானப்படை முகாம் ஒன்று அமைய இருப்பதாகவே தெரிகின்றது. இந்த நடவடிக்கை காரணமாக மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மக்கள் துப்புரவு செய்த இடங்களுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கு தண்ணீர் குடிக்க வழியில்லை. கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பி வைக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. காடுகளுக்கு சென்று மக்களால் விறகு சேகரிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. மக்களை பொறுத்தவரை இது பற்றி பேசுவதில்லை. காரணம், அவர்களுக்கு பயம். இதனை யாரிடம் சொல்வது என்பதுதான் இப்போதுள்ள பிரச்சினை. ஆனால் ஹோட்டல்கள் கட்ட மட்டும் காணி ஒதுக்கீடு செய்கின்றார்கள். யுத்த காலத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு ஆதரவாகவும் பல்வேறு வேலைத்திட்டங்களில் எமது அமைப்பு ஈடுபட்டது. யுத்தம் முடிந்த பின்னர் இப்படியொன்று நடக்குமென்று நாம் எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்த வடக்கு கிழக்கு சிங்கள அமைப்பின் தேசிய அமைப்பாளரான அனுர பண்டார வெள்ளைமணல் பகுதியில் வாழும் மக்களில் அநேகமானோர் முஸ்லிம்கள் என்றும் சுட்டிக்காட்டினார்.
ஒரு 20 வருஷமா கல் அறுத்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் யாப்போ சாலை வந்து கல் போட்டிருக்காங்க, அழகிறது கொல்லி எடுக்கிறதுக்கு தடையா இருக்குது. காட்டில் ஒன்றும் ஆயிரத்துக்கு எடுக்கிறதுக்கு போகலாது. மற்ற தண்ணியில் வந்து கிணறு தோன்றதுக்கும் அதுக்குரிய இயந்திரங்கள் கொண்டு வந்து கிணறு தோன்றதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. வழங்கப்பட்ட அவ்வளவு காணியும் ஒரு 3500-4000 ஏக்கர் கிட்ட மாபிள் பீச்சிலிருந்து கருமலை ஊத்து வரையும் இப்படி தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னும் காலம் போகும் வரையில் ஒன்றுமே கல் தொழிலோ ஒரு காட்டுக்கு போய் உரகு எடுக்கக்கூடிய அடுப்பு கறியக்கூடிய தொழிலோ இல்லாத அளவுக்கும் போயிடும். கல் உடைக்கிறது நான் காட்டுக்கு இஞ்சி உடைச்சி தான் எல்லாம் கட்டிட்டு இருந்தது. இப்போ காட்டுக்கும் கல் உடைக்கிறது போக இல்லாமல் இருக்குது. இப்படி பிரச்சனையாக இருக்குது இங்கே
என்று கூறினார் வெள்ளைமணல் பகுதியைச் சேர்ந்த காயத்து முகமது அப்துல் லத்தீப். விமானப்படையினரால் அடையாளமிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் காணி அரசாங்க காணி என்றே கூறப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் போருக்கு பின்னர் பாதுகாப்பு படையினரின் தேவைகளுக்கு காணிகள் தேவைப்படும் போது முதலமைச்சரின் ஆலோசனை புறப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தன்னிடம் தெரிவித்திருந்ததாக ஏற்கனவே முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜித் பிபிசி தமிழோசையிடம் கூறியிருந்தார். இந்நிலையில் குறித்த காணி விடயத்தில் முதலமைச்சரின் ஆலோசனை பெறப்பட்டதா என்பது குறித்து தெளிவாகவில்லை. முதலமைச்சர் நஜீப் ஏ அப்துல் மஜித்தை தொடர்பு கொண்டு அவரது பதிலை பெற முயன்ற போதிலும் அவரது தொலைபேசி மணி ஒலித்தாலும் ஒரு சில செகண்ட்களில் துண்டிக்கப்படுகின்றது.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் வடக்கே ஒரு பெண்ணின் மரணம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மரணம் தொடர்பில் பல சந்தேகங்களும் எழுந்துள்ளன என்று செய்திகள் கூறுகின்றன. அங்கு ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றுள்ளன. கூடுதல் விவரங்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கிணறொன்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த மரக்கல்வி ஆசிரியையாகிய இளம்பெண் ஒருவரின் மரணம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் நடைபெறுவதாக காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். ஜெரோம் கன்சோலிட்டா என்ற அந்த 22 வயது பெண்ணின் மரணம் தொடர்பில் உரிய சாட்சியங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர் மீது வன்முறைகள் பிரயோகிக்கப்பட்டதற்கான தடயங்களும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆயினும் இந்த பெண்ணின் மரணம் தொடர்பில் இரு அருட்தந்தையர்கள் மீது அவருடைய பெற்றோர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி பெற்றோர் உள்ளிட்ட குழு ஒன்று நேற்று யாழ் ஆயர் இல்லத்தின் எதிரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தியிருக்கின்றது.
ஒரு நாள் தாய் வீட்டு இருக்கோட கதை சென்று கதை சென்று அப்ப அவர் கேட்டு வீட்டு யாரும் இருக்கணுமான் கேட்டு சொல்லிக்கிறா ஒருத்தர் மில்லி என்று இவ சொல்லிக்கிறா எனக்கு பயமா இருக்கு பாதர், எனக்கு பயமா இருக்கு பாதர், ஏன் இப்படி என்னோட கதைக்கிறீங்க ஓன் மொழிய பயமா இருக்கு அப்படின்னு எனக்கு மருந்து வாங்கி தாங்க அப்படி இப்படின்னு இவ சொல்லிக்கலாம். பின்ன தாய் வந்து போன தள்ளி குறைஞ்சிட்டு இந்த கதைக்கிறீங்க அதுக்குள்ளதான் தாய்க்கு தெரிஞ்சது. தாய் பின்ன என்ன ஆரோட வச்சு பாதரோட வச்சுன்னு சொன்னா அதுல இருந்து இதுதான் பாதர் மாதிரி செய்யற வயல கண்டுட்டு மரக்கிளுக்கு போடாம இருக்கு நாங்க மறைஞ்சி போட்டோம் வீட்டெருமண்டு பிறகுதான் இவ என்னடா தாக்கி சொல்லிக்கிறா பிரச்சனையே இப்படி இப்படி அம்மா பாதர் எனக்கு கரைச்சிடலாம் வந்து கதைக்கிறவர் நான் ஒரு பிள்ளாதான் இந்த சென்னீரை செல்லக்கூடாத ஒரு இருக்கும் சென்னீரண்டா நீர் தான் சீரழிவீர் ரெண்டு சொல்லி அந்த ஃபாதர் பெரிய டீமே சார் ஒரு ஃபாதர் நாங்கள் இப்போ ஒரு இடம் வெளியால் விடுறது இல்லை நாங்கள் மறைக்கா போல வீட்டில் இருந்தவ அது பிறகு இவரோட தொடர்பு ஒரு மாசமாக இல்லை. பிறகு ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு நாங்கள் எல்லா சமயம் வெளிக்கிட்டா வெளிக்கிட்டு போனவ பிறகு நாங்கள் இரவு தேடி பார்த்தோம் மாலை இல்லை. பிறகு பார்க்க திங்கக்கிழமை 1 மணி வரை நாங்கள் வீட்டில் இருக்கேன் கிணத்துக்கு ஒரு போலி விளக்கம் அனுப்பிச்சிருந்தாங்க
என்று இறந்த பெண்ணின் தந்தையாகிய கிரகரி ஜெரோம் அவர்கள் தெரிவித்தார். இந்த பெண்ணின் மரணம் தொடர்பாக மருத்துவ பரிசோதனை நடத்திய யாழ் மாவட்ட பதில் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் சிவரூபன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இவர் மீது வன்முறைகள் பிரயோகிக்கப்பட்டதா என்பதையும் ஆய்வு செய்தோம். உடலில் எந்த ஒரு காயங்களும் ஒரு வன்முறைகள் பிரயோகிக்கப்பட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இருக்கவில்லை. அவருடைய உடற்பரப்பில் வந்து பாலியல் ரீதியான வன்முறைகள் இடம்பெற்றதுக்கான எந்த ஒரு தடயங்களும் இல்லை
என்றார் டாக்டர் சின்னையா சிவரூபன் அவர்கள். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பில் உள்ளக விசாரணை நடத்தி வரும் ஆயர் இல்லம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த பெண்ணின் பெற்றோர்கள் அருட்தந்தைகள் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்ற போதிலும் அந்த பெண்ணின் மரணத்திற்கு முன்னரும் சரி பின்னரும் சரி அதை பற்றி பெற்றோரும் அல்லது மற்ற எவரும் எந்த விதமான முறைப்பாடுகளையும் ஆயர் இல்லத்திற்கோ அல்லது பங்கு தந்தையிடமோ தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த விசாரணைக்கு தமது முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் ஆயர் இல்லம் தெரிவித்திருக்கின்றது.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்று வரும் தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவுகள் இன்று நடைபெற்று முடிந்துள்ளன. 12 மாநிலங்களில் இன்று நடைபெற்ற தேர்தல் பற்றி டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் மற்றும் கர்நாடகம் ஆகிய முக்கிய மாநிலங்கள் உள்ளிட்ட மொத்தம் 12 மாநிலங்களில் உள்ள 121 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. 9 கட்டமாக நடைபெறும் இந்த தேர்தலில் மிக அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளில் மக்கள் இன்று வாக்களிக்கின்றனர். இன்று நாடு முழுவதும் தேர்தல் அமைதியாக நடைபெற பல்லாயிரக்கணக்கான பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இன்று மேற்கு வங்காள மாநிலம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் தவிர எல்லா மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு பரவலாக அமைதியாகவே நடைபெற்றது. மேற்கு வங்க மாநிலத்தின் ஒரு வாக்குப்பதிவு நிலையத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தாக்கியதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் இந்த சம்பவம் குறித்து அம்மாநில காவல்துறையினர் இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. மாவோயிஸ்டுகள் தாக்கம் அதிகமுள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு வாக்குப்பதிவு நிலையத்தில் நடைபெற்ற வன்முறையால் 5 பாதுகாப்பு படையினர் காயமடைந்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள மொத்தம் 39 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் உள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எதிர்வரும் ஏப்ரல் 24 தேதியன்று தேர்தல் நடைபெறவுள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா. இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் இந்தியாவுக்கு பங்கு இருந்தது என்று கூறி அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஒரு பொது நலன் மனுவை விசாரிக்க இந்திய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதுகுறித்த செய்திகளுடன் புதுடில்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தின் போது இலங்கை ராணுவத்துக்கு துணையாக இந்திய ராணுவம் அக்களத்தில் செயல்பட்டதாக குற்றம் கூறியும் இது தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ள சிறப்பு விசாரணை மன்றம் ஒன்றை அமைக்க கோரியும் கடந்த ஏப்ரல் 15 தேதி டில்லியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்சங்கர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று வியாழக்கிழமை அன்று இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆர் எம் லோத்தா மற்றும் குரியன் ஜோசப் ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கில் ஆஜராகிய வழக்கறிஞர் பிரபாகரன் பிரிட்டன் நாட்டில் நடைபெற்ற இதுபோன்ற வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பை சுட்டிக்காட்டி வாதாடினார். ஆனால் அவரது வாதத்தையும் கோரிக்கையையும் ஏற்க இந்திய சட்டத்தில் இடமில்லை என்று கூறிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்தனர். மேலும் இது இந்திய அரசாங்கத்தின் கொள்கை சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் நீதிமன்றம் நேரடியாக இதில் தலையிட முடியாது என்றும் தேவைப்பட்டால் மனுதாரர் இது தொடர்பான நேரடி அதிகாரம் கொண்ட சம்பந்தப்பட்ட இந்திய அரசு துறையிடம் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக எந்த மாதிரியான ஆதாரங்களுடன் இந்திய அரசிடம் முறையிடப் போகிறீர்கள் என்று மனுதாரரான வழக்கறிஞர் ராம்சங்கரிடம் பிபிசி தமிழோசையிலிருந்து கேட்டபொழுது,
இலங்கையில் இந்திய ராணுவத்தின் பங்கு உள்ளது என்பது மிக ஆதாரப்பூர்வமான உண்மை. எங்களிடம் இன்னும் ஏகப்பட்ட ஆவணங்கள் உள்ளது. நேரடியாக பார்த்த சாட்சிகள் கூட எங்களிடம் வந்து நேரடியாக அபிடவிட் ஃபைல் செய்வதற்கும் தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்யுங்களுக்கும் இந்தியாவில் உள்ள நபர்களே, ஈவன் ரெஃப்யூஜியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களே தாங்கள் வாக்குமூலம் கொடுக்க தயாராக உள்ள நிலையில் இதை நாங்கள் நீதிபதியிடம் தெரிவித்த போது இதை நாங்கள் பதிவு செய்வதற்கு ஒரு தீர்ப்பாயம் மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்று கோரினோம். அப்போது அவர்கள் தெரிவித்தார்கள், நாங்கள் உங்களது மனுவை பற்றி நாங்கள் குறையாக மதிப்பிடவில்லை, உங்களது வாதங்கள் அனைத்தும் மிக சிறந்தது, பட் இந்த நீதிமன்றத்திற்கு எங்களால் அனுமதி இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் இந்த உத்தரவின் அடிப்படையில் உறுதியாக ஒரு நியமன குழுவை அமைக்க வேண்டும். இதே மனுவின் கோரிக்கையை மத்திய அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் நாங்கள் தர உள்ளோம். இந்திய ராணுவத்தினுடைய பங்கை நீங்கள் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாதம். அவர்கள் 3 மாதத்திற்குள் இதை விசாரிக்காத பட்சத்தில் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடரவுள்ளோம்.
இந்தியாவில் வந்து இப்போ வந்து மக்களவை தேர்தல் பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து நீங்க சொல்ற அந்த 3 மாத காலக்கெடுவில் வந்து தேவையான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றதுன்றது வந்து சாத்தியம் தானா?
சாத்தியம் தான். ஏன்னா கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் அவங்க ஏற்றுக்கொள்ளதான், அவங்களுடைய எடுக்க விளையாடி திரும்ப உச்சநீதிமன்றத்தில் வந்து நாங்கள் உணர்ந்த அந்த ரிட் ஆஃப் மேண்டமேஷன் மீது டைரக்ஷன் கேட்க தான் செய்வோம்.
அப்போ வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து உடனடியாக மேற்கொள்ளணும்னு மத்திய அரசு வந்து வலியுறுத்துவீங்க?
ஒரு உயர்மட்ட விசாரணை குழு அமைக்க வேண்டும். மிக நேர்மையான உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து எந்த விதமான ஆயுதங்கள் இங்கிருந்து சமர்ப்பிக்கப்பட்டது, எந்த விதமான ராணுவ தளவாடங்கள் கொடுக்கப்பட்டது, இவர்கள் யார் யாரெல்லாம் போய் வேலை செஞ்சார்கள், எல்லாத்தையும் உங்கள் பார்லிமெண்டில் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய முக்கிய கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவருக்கு தான் இது சம்பந்தப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. தீர்ப்பாயத்தை கூட துவக்கலாம் மத்திய அரசு நினைத்தால்.
இந்த விவகாரத்துல வந்து இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அதிகாரம் இல்லாத போது வந்து சர்வதேச நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு ஒரு சாரர் வந்து கேள்வி எழுப்புறாங்க.
சர்வதேச நீதிமன்றத்தில் ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இந்தியாவும் உறுப்பினர் கிடையாது, இலங்கையும் உறுப்பினர் கிடையாது. இந்த ஐநா சபையினுடைய இந்த எக்ஸ்பர்ட் பேனல் ரிப்போர்ட்லயே அவங்க அந்த பாரா நம்பர் 275 சொல்லியிருக்கிறாங்க, அந்தந்த நாடு ஏதாவது ஆர்மி கான்ஃபிளிக்ட்ல ஏதாவது உடந்தையா இருந்ததுன்னா அந்தந்த கோர்ட் நீதிமன்றமோ அல்லது அரசாங்கமோ நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர்களே பரிந்துரை செய்திருக்கிறார்கள்
என்றார் டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்சங்கர். இதற்கிடையே இந்திய ராணுவத்தினர் இலங்கையின் போர்க்களத்தில் இலங்கை படையினருக்கு உதவி வழங்கியதாக கூறுவதை அந்த போர் காலகட்டத்தில் இலங்கை ராணுவத்தின் தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா மறுத்திருக்கிறார்.
புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இதனிடையே தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரும் திமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதிக்கு ஊழல் வழக்கு ஒன்றில் 2 வருடம் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் ஒன்று இன்று தீர்ப்பளித்துள்ளது. மேலதிக விவரங்களுடன் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
1995-96 ஆண்டுகளில் நடந்த சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்பியுமான டி எம் செல்வகணபதி உள்ளிட்ட 5 பேருக்கு 2 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை விதித்து சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கும் அதிகமாக தண்டிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக நீடிக்க முடியாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அளித்திருக்கும் தீர்ப்பின் காரணமாக செல்வகணபதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி உடனடியாக பறிபோகும் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். 1995-96 காலகட்டத்தில் அப்போதைய அதிமுக அரசின் ஊரக மேம்பாடு மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த டி எம் செல்வகணபதி, முன்னாள் ஊரக மேம்பாட்டுத்துறை செயலாளர் ஜே டி ஆச்சாரியலு, ஊரக மேம்பாட்டுத்துறையின் முன்னாள் இயக்குநர் எம் சத்தியமூர்த்தி, ஓய்வு பெற்ற திட்ட இயக்குநர் ஆரோக்கியராஜ், பாரதி ஆகியோர் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் சுடுகாட்டு கூரை அமைத்ததில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் இந்திய அரசையும் தமிழக அரசையும் ஏமாற்றியதாகவும் குற்றம் சாட்டி சிபிஐ சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இம்மாதிரி பணிகளை கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கக்கூடாது என்று தெரிந்தும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கருங்குளம் கூட்டுறவு சங்கத்திற்கு சுடுகாட்டு கூரைகள் அமைக்கும் பணி வழங்கப்பட்டது என்றும், மேலும் அப்படி அமைக்கப்பட்ட கூரைகள் தரம் குறைந்தவையாக இருந்தன என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இதன் மூலம் அரசுக்கு 23 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. சென்னையில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்களில் ஒருவரான ஏ ஆரோக்கியராஜ் விசாரணையின் போது இறந்துவிட்ட நிலையில் மீதமிருக்கும் 5 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி எஸ் மாலதி தீர்ப்பளித்தார். இவர்களுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை நடந்து வந்த நிலையில் அதிமுகவிலிருந்து விலகி செல்வகணபதி திமுகவில் சேர்ந்தார். தற்போது திமுகவின் சார்பில் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் செல்வகணபதி. இந்த தீர்ப்பின் காரணமாக செல்வகணபதி தனது பதவியை இழக்கக்கூடும். ஊழல் தடுப்புச் சட்டத்தை பொறுத்தவரை அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டாலே தகுதி இழப்பார்கள் என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அப்படி தகுதி இழக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் இந்த சட்டத்தின் கீழ் தகுதி இழக்கும் முதல் நபராக செல்வகணபதி இருப்பார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். நிறைவாக, தென்கொரியாவில் 475 பேருடன் கடலில் மூழ்கிய கப்பலில் ஆட்களை மீட்கும் பணி மோசமான காலநிலை, வலுவான நீரோட்டம், கலங்களான நீர் போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளது. 179 பேர் உயிருடனும் 9 பேர் சடலமாகவும் மீட்கப்பட்டுள்ளனர் என்றாலும் எஞ்சியுள்ள 287 பேரின் கதி என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. கூடுதல் தகவல்களுடன் சாதாத்.
இந்த கப்பல் மூழ்கிய கடைசி சில மணி நேரங்களில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை உன்னிப்பாக ஆராய்ந்து வருவதாக தென்கொரிய கடலோர காவல் படையினர் தெரிவித்திருக்கின்றனர். கப்பல் மூழ்குவது தெரிந்தும் பயணிகளை கப்பலை விட்டு வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதை கப்பல் ஊழியர்கள் தாமதப்படுத்தினார்கள். தப்பிப்பதற்கான படகுகளை தண்ணீரில் இறக்குவதை அவர்கள் தாமதப்படுத்திவிட்டார்கள் என்று வெளியான தகவல்களை அதிகாரிகள் இன்னும் உறுதி செய்திருக்கவில்லை. மூழ்கிய சிவால் என்ற இந்த கப்பலிலிருந்து 179 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சுமார் 300 பேரின் கதி என்ன ஆனது என்பது இன்னும் உறுதி செய்யப்படாமலேயே இருக்கிறது. இந்நிலையில் பரிதவிக்கும் உறவினர்களை அருகில் இருக்கின்ற துறைமுகம் ஒன்றில் வைத்து சந்தித்த தென்கொரிய அதிபர் பாக் கன்ஹை அம்மையார் இந்த விபத்துக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நடக்கூடாத ஒரு விஷயம் இது, ஆனால் நடந்துவிட்டது. கப்பல் மூழ்கியதன் காரணத்தை கண்டுபிடிக்க நான் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். இதற்கு யாருடைய செயலும் காரணம் என்று தெரிய வந்தால் அவர்களை கடுமையாக தண்டிக்க முடியும். அதே போல காணாமல் போனவர்களை காப்பாற்றுவதற்கும் அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையுமே எடுத்து வருகிறது. மோசமான காலநிலையையும் பொருட்படுத்தாமல் மீட்புக் குழுக்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து வருகிறார்கள் என்றார் அதிபர் பாக். காணாமல் போனவர்களின் உறவினர்கள் கூட்டத்திலே கலந்து கொண்ட மூதாட்டி ஒருவர் பள்ளி மாணவியான தனது பேத்தி பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஜிஹூன், நீ எங்க இருக்க? பெருங்கவலையோட உன் அம்மா அப்பாவோட நான் இங்க காத்திருக்கேன். தயவு செஞ்சு உயிரோட திரும்பி வந்துடு என்று மன்றாடினார் அந்த மூதாட்டி.
9 பேர் உயிரிழந்தது மட்டும்தான் இதுவரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றாலும் காணாமல் போன 300 பேரில் அதிகம் பேர் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது.
சாதாத் வழங்கிய இந்த செய்திக்குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.